தென்மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குருகதர நிகழ்ச்சியின் தமிழ் மொழி மூல கணித பாட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நான் மாத்தறை கிருந்தை முஸ்லிம் வித்யாலய ஆசிரியர் ஜனாப் எம்எச்எம் முன்சிஃப். அன்பான மாணவர்களே, நீங்கள் கீழ் வகுப்புகளிலிருந்தே கற்று வருகின்ற ஒரு பாடம் பின்னமாகும். அதன் அடிப்படையில் பின்னங்கள் பற்றிய அறிவு, பின்னங்களின் வகைகள், அதாவது முறைமை பின்னங்கள், அலகு பின்னங்கள், முறைமையில்லா பின்னங்கள், கலப்பு எண்கள் என்பவற்றையும் அறிந்து வைத்திருப்பீர்கள். பின்னங்கள் தொடர்பான சுருக்கல்களில் அவற்றை சுருக்கும் ஒழுங்குமுறைகள் பற்றியும் கற்றிருப்பீர்கள். இவற்றில் நீங்கள் எந்த அளவு அடைவு மட்டத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக உங்கள் தரம் 10 பகுதி 1 தரம் 10 பகுதி 1 கணித புத்தகத்தில் பின்னங்கள் என்ற அலகில் தரப்பட்டுள்ள 31 பக்கம் உள்ள மீட்டர் பயிற்சியை செய்து பார்த்திருப்பீர்கள். நாங்கள் தினசரி வாழ்வின் பல்வேறு பணிகள் வகுத்தலுடன் தொடர்புபட்டு நடைபெறுகின்றன. அப்பணிகளின் போது எழும் பிரச்சினைகள் பின்னங்கள் பற்றிய அறிவை பயன்படுத்தி எளிதாக தீர்க்கலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களை தற்போது பார்க்க உள்ளோம். இவ்வாறான பிரச்சினங்களை பின்னங்கள் பற்றிய அறிவை பயன்படுத்துவதோடு வரிப்படங்களின் உதவியுடன் எளிதாக தீர்க்கலாம். அந்த வகையில் வரிப்படங்களை வரையாது பின்னச்சுருக்கல்களை மாத்திரம் பயன்படுத்தும் போது அதிகமான மாணவர்கள் தவறான விடைகளை எழுத முற்படுகின்றனர். ஆகவே நாங்கள் இன்று வரிப்படங்களையும் வரைந்து எவ்வாறு பிரச்சினங்களை தீர்க்கலாம் என பார்ப்போம். அன்புக்குரிய மாணவர்களே, தரம் 10 பகுதி 1 கணித புத்தகத்திலே பின்னங்கள் எனும் அலகில் 34 பக்கம் காட்டப்பட்டுள்ள உதாரணம் ஒன்றை அவதானியுங்கள். குறித்த ஒரு வகை உணவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாக்கலவையில் 1/2 பங்கு குரக்கன் மா ஆகும். எஞ்சியது கோதுமை மா ஆகும். ஒரு சமையல்காரர் 50 கிலோகிராம் மாக்கலவை ஒன்றை தயாரிக்க தேவையான குரக்கன் மாவின் அளவையும் கோதுமை மாவின் அளவையும் காண்க என்ற பிரச்சினத்தை நாங்கள் அவதானிக்கும் போது, அங்கே 1/2 பங்கு குரக்கன் மா என்பதிலிருந்து நாங்கள் அங்கே 1/2 என்று சொல்லும் பொழுது பகுதியெண் 5 இருக்கின்ற தொகுதியெண் 2 இருக்கின்ற ஒரு பின்னத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பின்னத்துக்கேற்ப 5 பகுதியெண் என்பதால் 5 சதுரங்களை நாங்கள் வரிப்படமாக வரைந்து அவற்றில் 2 குரக்கன்மா என்பதை குறிப்பதற்காக நாங்கள் உதாரணத்திலே நிலற்றியுள்ளது போல் எங்களுக்கு நிலற்றலாம். அந்த நிலற்றிய பகுதி 1/2 என்பதால் அங்கே எஞ்சியிருக்கின்ற பகுதி 1/3 தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது. இங்கே நாங்கள் அவதானிப்போம் என்றால் 50 கிலோகிராம் மா கலவை என்று முழுமை தரப்பட்டிருப்பதால் அந்த முழுமையாக 5 சதுரங்களும் அந்த 50 கிலோகிராமை வகைகுறிக்கும் என்பதன் அடிப்படையில் 1 சதுரம் 10 கிலோகிராமை வகைகுறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் 5 சதுரங்களும் ஒரு சதுரம் 10 கிலோகிராம் என்பதை வகைகுறிப்பதால், அதாவது 50 கிலோகிராமாவுக்கு 5 சதுரங்கள். ஆகவே ஒரு சதுரத்தினால் 10 கிலோகிராம் மா அங்கே வகைகுறிக்கப்படுகின்றது. ஆகவே 5 சதுரங்களும் 50 கிலோகிராம் மாவை அங்கே வகைகுறித்து நிற்பதை நாங்கள் வரிப்படத்திலிருந்து அவதானிக்கலாம். அதிலிருந்து எங்களுக்கு 2 சதுரங்கள் குரக்கன் மாவிற்குரியதால் இலகுவாக 20 கிலோகிராம் என்பதை இனங்கண்டு கொள்ளலாம். அதேபோன்று எஞ்சிய பகுதியான 3 சதுரங்களிலிருந்து 3 சதுரங்களும் ஒவ்வொன்றும் 10 கிலோகிராமை வகைகுறிப்பதால் 30 கிலோகிராம் என்பதையும் அங்கு இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம். அவ்வாறே நாங்கள் உதாரணம் 2 ஒரு வரிப்படத்தை வரைவதற்கு தயாராகி அதனை வரைவதனூடாக அப்பிரசினத்தையும் இலகுவாக அங்கே தீர்க்க முற்படலாம். அங்கே நாங்கள் வினாவை அவதானிக்கும் போது, சீரான வேகத்தில் நீர் பாயும் ஒரு குழாயை பயன்படுத்தி ஒரு தாங்கியின் 1 நிரப்புவதற்கு 12 நிமிடங்கள் எடுத்தது. இக்குழாயினால் முழு தாங்கியையும் நிரப்புவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க என்ற அந்த பிரசினத்தை நாங்கள் 1 தாங்கியில் நிரப்புவதற்கு என்று சொல்லிலிருந்து 4 சதுரங்களை வரையலாம். அவ்வாறு வரையும் பட்சத்தில் 1 என்பதற்கு 4 சதுரங்களில் 1 சதுரம் வகைகுறிப்பது 12 நிமிடங்கள் என்பதால், 4 சதுரங்களாலும் ஒவ்வொன்றும் 12 நிமிடங்கள் வீதம் 4 × 12 என்ற கருத்துக்கு நாங்கள் வந்து 12 × 4 என்ற கருத்தை நாங்கள் அவற்றில் நாங்கள் வைத்து 48 நிமிடங்கள் என்ற பெறுமானத்தை பெறலாம். அதேபோன்று உதாரணம் 3 அவதானிக்கும் போது, செல்வனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரத்தில் 1/3 பேருந்தில் செல்ல இயலும். அது 12 கிலோமீட்டர் தூரமாகும். வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தை காண்க என்ற வினாவிலிருந்து நாங்கள் அங்கே 1/3 வகைகுறிப்பது 12 கிலோமீட்டர் என்பதால், அங்கே நாங்கள் 5 என்ற கருத்திலிருந்து பகுதியின் 5 இருப்பதிலிருந்து 5 சதுரங்களை வரையலாம். உங்கள் புத்தகத்தை அவதானியுங்கள். அந்த புத்தகத்தில் 1/3 பகுதி நிலற்றப்பட்டிருக்கின்றது. அது 12 கிலோமீட்டர் என்பதால் அங்கே அடைப்பு குறியிடப்பட்டது போல் 12 கிலோமீட்டரை நீங்கள் அவதானிக்கலாம். அதேபோன்று அதிலே 1 சதுரம் 4 கிலோமீட்டரை வகைகுறிக்கும். ஆகவே 1 சதுரம் 4 கிலோமீட்டரை வகைகுறிப்பதால் 5 சதுரங்களும் மொத்தமாக 20 கிலோமீட்டரை அங்கே வகைகுறித்து நிற்கின்றன. அதாவது மொத்த தூரம் 20 கிலோமீட்டர் என்பதை உங்களுக்கு அந்த வரிப்படத்தினூடே எளிதாக இனங்காணலாம். இதேபோன்று நாங்கள் உங்கள் கையிலே இருக்கின்ற வினாக்கொத்திலிருந்து நாங்கள் ஒரு வினாவை எடுத்து பார்ப்போம். 1 வினா, ஒருவர் தன்னிடமுள்ள பணத்தில் 1/3 தர்மமாக கொடுத்தார். அவர் தர்மமாக கொடுத்த பணம் ரூபா 3000 எனின், அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த பணத்தை காண்க. அங்கே 1/3 என்பதால் பகுதியின் 7 இருப்பதால் அங்கே எங்களுக்கு 7 சதுரங்களை, உதாரணத்தில் ஏற்கனவே நாங்கள் கண்டது போல் வரைந்து அவற்றில் 3 சதுரங்களுக்கு அதனை வகைகுறிப்பது 3000 ரூபாய் என்பதால், அதில் 3 சதுரங்கள் 3000 ரூபாய் வகைகுறிக்கப்படுவதால் 1 சதுரம் ரூபாய் 1000 பெறும். அதிலிருந்து எங்களுக்கு மொத்தமாக 7 சதுரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சதுரமும் 1000 ரூபாய் என்பதை வகைகுறிப்பதனால் 7 × 1000 7000 ரூபாய் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்த பணமாக அங்கே கண்டுபிடிக்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, அதேபோன்று அடுத்த வினாவாக இருக்கின்ற 2 வினாவில், மாலா தன்னிடமிருந்த நிலத்தில் 1/2 விற்றார். அவரிடம் எஞ்சிய நிலம் 15 ஏக்கர் எனின், ஆரம்பத்தில் மாலாவிடம் இருந்த நிலத்தின் அளவை காண்க. இந்த தகவலிலே 1/2 விற்றார் என்று தகவல் தரப்பட்டதனால் நாங்கள் அங்கே 5 சதுரங்களை வரைந்து 2 சதுரங்களை விற்றதாக குறித்து காட்டலாம். எஞ்சிய நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த 5 சதுரங்களிலும் 3 சதுரங்கள் 15 ஏக்கரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே அந்த 3 சதுரங்களும் 15 ஏக்கரை வகைகுறித்து நிற்பதால் 1 சதுரம் 5 ஏக்கர் நிலத்தை குறிக்கின்றது. ஆகவே அங்கே மொத்தமாக 5 சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு சதுரமும் 5 ஏக்கர் என்பதை வகைகுறித்து நிற்பதால் மொத்தமாக 5 × 5 ஏக்கர் 25 ஏக்கர் என்பதை நாங்கள் மொத்த நிலம் என்பதை கண்டுபிடிக்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு வரிப்படத்தினூடாக நாங்கள் இலகுவாக பிற சினங்களை இனங்கண்டு தீர்க்க முற்படலாம். 3 வினாவாக நாங்கள் பார்க்கலாம். அங்கே ரகு என்பவர் தன்னிடமிருந்த பணத்தில் 1/2 மனைவிக்கு வழங்கினார், அதாவது அரைவாசியை மனைவிக்கு வழங்கினார். மீதி பணத்தில் 1/3 மகனுக்கு கொடுத்தார். இங்கே 1 வினாவாக கேட்கப்பட்டிருப்பது, மனைவிக்கு கொடுத்த பின்னர் ரகுவிடம் எஞ்சிய பணத்தை ஆரம்ப தொகையின் பின்னமாக எழுதுக. நீங்கள் இங்கே வரைபடத்தை வரையும் போது அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் செவ்வகமாக ஒரு வரிப்படத்தை வரைந்து கொள்ளலாம். ஏனென்றால் மீதி பணத்தில் 1/3 என்று குறிப்பிட்டிருப்பதால் அந்த செவ்வகத்தை நாங்கள் 2 பிரிக்கும் பொழுது எஞ்சியிருக்கக்கூடிய அரைவாசியை நாங்கள் 1/3 என்பதால் நாங்கள் அதனை 3 வகுக்க தேவை ஏற்படும். ஆகவே நாங்கள் எங்களது சதுர கோட்டுத்தாளில் 6 சதுரங்களை உள்ளடங்கக்கூடியதாக 6 சதுரங்களை வரைய தேவை ஏற்படுகின்றது. ரகு என்பவர் தன்னிடமிருந்த பணத்தில் 1/2 மனைவிக்கு வழங்கினார், மீதி பணத்தில் 1/3 மகனுக்கு கொடுத்தார். மனைவிக்கு கொடுத்த பின்னர் ரகுவிடம் எஞ்சிய பணத்தை ஆரம்ப தொகையின் பின்னமாக எழுதுக என்ற வினாவுக்கு எங்களுக்கு மனைவிக்கு அரை பங்கை வழங்கியதால் எஞ்சியது அரை பங்கு என்பது தெளிவாக எங்களுக்கு விடையாக தெளிவான விடையாக எழுதலாம். மகனுக்கு கொடுத்தது நாங்கள் ஏற்கனவே வரிப்படங்கள் வரைந்தது போன்று இங்கே ஒரு வரிப்படத்தை வரைய முற்படுவோம். மீதி பணத்தில் 1/3 என்பதால் அரை பங்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது, இன்னும் அரை பங்கு எஞ்சியுள்ளது. அந்த அரை பங்கை 3 பிரிக்க வேண்டும். ஆகவே அந்த அரை பங்கை நாங்கள் 3 சதுரங்களை கொண்டு வரையறுத்தால் ஏற்கனவே இருந்த அரைப்பகுதியும் 3 சதுரங்களுக்கு சமனாகிவிடும். ஆகவே மொத்தமாக 6 சதுரங்கள் நாங்கள் அங்கே வரைந்து அங்கே நாங்கள் 1/3 பகுதி, அதாவது 6 சதுரங்களில் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ரகு என்பவர் தன்னிடமிருந்த பணத்தில் அரையை மனைவிக்கு வழங்கினார், மீதி பணத்தில் 1/3 மகனுக்கு கொடுத்தார். மனைவிக்கு கொடுத்த பின்னர் ரகுவிடம் எஞ்சிய பணத்தை ஆரம்ப தொகையின் பின்னமாக எழுதுக. எங்களுக்கு தெளிவாக தரப்பட்டிருப்பது மனைவிக்கு அரை பங்கை வழங்கியதாக. ஆகவே எங்களுக்கு அரை பங்கை தெளிவாகவே மனைவிக்கு கொடுத்துவிட்டதாக சொன்னதால் அரை பங்கு தெளிவாகவே கொடுக்கப்பட்டு விட்டதால் எங்களுக்கு மீதி அரை பங்கு என்று தெளிவாக சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் மீதியில் எஞ்சி அரை பகுதியை 3 வகுத்து அதில் 1 பங்கை மகனுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே எஞ்சி அரை பகுதியை 3 வகுத்ததால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்த அரை மனைவி கொடுத்த அரை பகுதியையும் 3 வகுத்து கொள்ள வேண்டும். சமனாக நாங்கள் மொத்தமாக 6 சதுரங்களை நாங்கள் அங்கே வரைந்து கொள்ளலாம். அதிலே எஞ்சிய பகுதியை அரைவாசி பகுதியை நாங்கள் மனைவிக்கு கொடுத்ததால் அங்கே 3 சதுரங்கள் மனைவிக்கு கொடுத்ததாக குறித்து காட்டிவிட்டு எஞ்சிய 3 சதுரங்களிலே 1 சதுரத்தை மகனுக்கு கொடுத்ததாக நாங்கள் நிலற்றி காட்டலாம். அவ்வாறு நிலற்றி காட்டும்போது மொத்த தொகையில், அதாவது ஆரம்ப தொகையில் எங்களுக்கு 1/6 பங்கு மகனுக்கு கொடுத்ததாக அங்கே எங்களுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தத்தில் மீதியில் 1/3 கருதப்படும் அதே வேளையில் ஆரம்ப தொகையில், அதாவது மொத்த தொகையில் மகனுக்கு கொடுத்த பங்கு 1/6 கருதப்படும். ஏனென்றால் அங்கே 6 சதுரங்களில் 1 சதுரம் மாத்திரம்தான் மகனுக்கு ஒதுக்கப்படுகின்றது. நீங்கள் அந்த 6 சதுரங்களிலும் மனைவிக்கு 3 சதுரங்கள், மகனுக்கு 1 சதுரம் போக இனி எஞ்சிய சதுரங்களாக 2 சதுரங்களை இனங்கண்டிருப்பீர்கள். இனி 3 வினாவுக்கு வருவோம். அதிலே 3 வினாவாக வினவப்படுவது, இருவருக்கும் வழங்கிய பின்னர் அவரிடம் 4000 எஞ்சியது எனின் ரகுவிடம் ஆரம்பத்தில் இருந்த தொகையை காண்க. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, 4000 என்பது அங்கே எஞ்சிய 2 சதுரங்களால் வகை குறிக்கப்படுகின்றது. அந்த இரண்டு சதுரங்களும் 4000 ரூபாவை வகையுரிப்பதால் ஒரு சதுரம் ரூபா 2000 வகையுரைக்கும். மொத்தமாக 6 சதுரங்கள் இருப்பதால் 6 சதுரங்கள் என்பதால் 6 தர ரூபா 2000 வீதம். நாங்கள் ரூபா 12,000 மொத்த தொகையாக பெறலாம். ஆரம்பத்திலிருந்த தொகையாக ரூபா 12,000 நாங்கள் அங்கே விடையாக பெறலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு வரிப்படங்களில் குறிப்பது கொண்டு இலகுவாக எங்களுக்கு பிரச்சினைகளை தீர்க்கலாம். சுருக்களுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் வினாக்களை நாங்கள் வரிப்படங்கள் கொண்டும் சுருக்களோடு நாங்கள் வரிப்படங்களை வரைந்து இனங்கண்டு பிரச்சினைகளை அழகாக தீர்க்கலாம் என்பதை நாங்கள் தற்பொழுது பார்த்தோம். தற்பொழுது நாங்கள் இம்முறை வந்த காப்போசா சாதாரண தர பரீட்சையிலே பகுதி 1 பி பகுதியில் முதலாம் வினாவாக வந்த பின்னன் தொடர்பான பிரச்சினத்தை பார்ப்போம். ஆம், அங்கு 5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒரு வகை இனிப்பு பானை நிரப்பப்பட்டிருந்தது. அதில் 1/3 உபசரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. அன்பார்ந்த மாணவர்களே, 1/3 என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 10 பகுதி எண்ணாக வருவதால் அங்கே உங்களுக்கு 10 சதுரங்களை வரைந்து கொள்ளலாம். 10 சதுரங்களை வரைந்து அதிலே 3 உபசரிப்புக்கு என நிலற்றி காட்டிவிட்டு நாங்கள் எஞ்சியதை அவதானிப்போம் என்றால், அங்கே முதலாம் வினாவாக கேட்கப்பட்டிருப்பது உபசரிப்புக்காக ஒரு பகுதியை பயன்படுத்திய பின்னர் எஞ்சியிருந்த இனிப்பு பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமாகும். அங்கே இலகுவாக 10/7 என்பதை நாங்கள் குறித்து காட்டலாம். 2 வினாவாக பாத்திரத்தில் எஞ்சியிருந்த இனிப்பு பானத்தின் 7/5 ஒரு போத்தலுக்குள்ளே இடப்பட்டது. அதன் பின்னர் பாத்திரத்தில் எஞ்சியிருந்த இனிப்பு பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமாகும் என்ற வினாவிற்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். 1/3 உபசரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது என்று நிலற்றியிருப்போம். எஞ்சியிருக்கின்ற 7 சதுரங்களில் 5 சதுரங்களை நாங்கள் நிலற்றுவோம். அவை போத்தலுக்குள்ளே இடப்பட்டவையாக இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இப்போது உங்களுக்கு உங்கள் சதுரங்களை எண்ணி பார்த்தால் 5 சதுரங்களை போத்தலில் இட்டதற்காக நிரப்பியிருப்பீர்கள். அங்கே 5 எஞ்சிய 7 சதுரங்களில் தான் 5 இருக்கின்ற அதேவேளை மொத்தத்தை கருதும் பொழுது 10 சதுரங்களிலே 5 சதுரங்களாக இருக்கின்றன. ஆகவே மொத்தமாக எங்களுக்கு 8 சதுரங்கள் நிலற்றப்பட்டிருக்கும். இன்னும் எஞ்சிய 2 சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே வினவப்பட்ட வினா, எஞ்சியிருக்கின்ற அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமாகும் என்பது. ஆகவே 1/2 என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அவை 1/2 என்று மாத்திரம் எழுதிவிடாமல் அதற்கு சமவலுவான 5/1 என்ற சமவலு பின்னத்தை நாங்கள் அங்கே விடையாக குறிப்பிட வேண்டும். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, 3 வினாவுக்கு செல்வோம். இப்போது அப்பாத்திரத்தில் உள்ள இனிப்பு பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் செப்பமாக அரைவாசியாக இருக்கும் வரைக்கும் பாத்திரத்தில் மேலும் இனிப்பு பானம் இடப்படுகின்றது. அவ்வாறு பாத்திரத்தில் இடப்படும் மேலதிக இனிப்பு பானத்தின் அளவை லீட்டரில் தருக. நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். ஆரம்பத்திலேயே 5 லிட்டர் கொள்ளளவு என்று சொல்லப்பட்டிருப்பதால் எங்களுக்கு 10 சதுரங்களையும் அந்த 5 லிட்டருக்கு வகைகுறிக்கப்படும்போது 10 சதுரங்களால் 5 லிட்டர் வகைகுறிக்கப்படும்போது அங்கே 1 சதுரம் 1/2 லிட்டரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே அங்கே ஏற்கனவே 2 சதுரங்கள் எஞ்சியிருப்பதால் 2 சதுரங்களாலும் 1/2 லிட்டர் வீதம் 1 லிட்டர் அங்கே பானம் எஞ்சியிருக்கின்றது. ஆகவே அரைவாசி என்னும் பொழுது 5 சதுரங்கள் அங்கே நிரப்பப்பட வேண்டும். ஆகவே இன்னும் 3 சதுரங்கள் அங்கே நிரப்பப்பட வேண்டிய தேவை இருப்பதால் ஒவ்வொரு சதுரமும் 1/2 லிட்டர் வீதம் அங்கே 3 சதுரங்களும் 1.5 லிட்டர் பானத்தை அங்கே எஞ்சியிருக்கின்ற 3 சதுரங்களாலும் ஒவ்வொரு சதுரமும் 1/2 லிட்டரை வகைகுறிப்பதால் 1.5 லிட்டர் அதாவது 1.5 லிட்டரை வகைகுறித்து நிற்கும். ஆகவே இன்னும் 1.5 லிட்டர் அங்கே மேலதிகமாக 1.5 லிட்டர் பானம் ஊற்றப்பட வேண்டும். ஆம் அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் வரிப்படம் ஒன்றை வரைந்து தெளிவாக சுருக்கல்களை காட்டுவது மாத்திரமின்றி இந்த வரிப்படத்தையும் அந்த வினாவுக்கருகே பிரச்சனத்துக்கருகே வரைந்து கொள்வதால் உங்கள் விடைகளை தெளிவாகவும் சரியாகவும் நீங்களாகவே சரிகாணக்கூடிய அளவுக்கு உங்கள் விடைகளை தெளிவாக எழுதலாம். ஆம், இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை அவதானித்தோம். அதாவது வரிப்படங்களை கொண்டு எவ்வாறு பின்ன பிரச்சினங்களுக்கு விடை எழுதலாம் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு நாங்கள் பின்ன பிரச்சினங்களை தீர்க்கும் பொழுது விசேடமாக வசன பிரச்சினங்களாக இருப்பதால் அவற்றை சரியாக வாசித்து அவற்றுக்குரிய விடைகளை எழுதும் போதே வரிப்படங்களை வரைந்து அதன் உதவியுடன் உங்கள் பிரச்சினங்களுக்கு தீர்வு காணலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக்கினோம். இன்று நீங்கள் பாடத்தை அழகாக விளங்கியிருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். ஆகவே இங்கே கற்றுத்தந்த விடயங்களை அமைதியாக கேட்டு அவற்றை நீங்கள் கற்றமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.